பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல மாலை நேரத்திற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த முதல் நாள் தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வைத்து தாரும். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் வாழ்விற்கு பிரயோஜனமாகவும் எங்கள் வாழ்வை உம்மண்டை நெருங்கி சேருவதற்கு ஆண்டவரே கிருபை செய்யத்தக்கதாய் நீர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த லிந்து காலங்களை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்களை நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். அதனுடைய முதல் காரியமாக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தாவீதின் வாழ்க்கை. ஆக்சுவலாக இந்த லிந்து காலங்களை நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனோடு இருந்தவர்கள் வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரம் போனவர்கள் திரும்பவும் தேவன் அண்டை வந்து தேவனை சேர்ந்து கொண்டவர்கள் என்கிற வரிசையில் நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். எனவே இந்த நாட்களில் நம்ம அதிகமாய் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக அல்லது வாழ்க்கையில் தோற்று போன நிலையில் அல்லது திரும்பவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதமான வாழ்வை எப்படி வாழ முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வரிசையில் முதல் இந்த நாளில் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதியில், நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கை இச்சைக்கும் தேவன் அண்டை வந்து மறுபடியும் தன்னை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நிலைக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு வாழ்வு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தாவீதின் வாழ்க்கையில அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில நாம் இந்த தலைப்பிற்கு ஏற்ற வண்ணமாக தாவீதின் வாழ்க்கையிலே ஏன் பாவம் அவனை மேற்கொண்டது, என்ன காரணத்தினால் அவன் பாவத்தில் விழுந்து விட்டான்? பெரியமானவர்களே, உலகத்தில் வாழும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் அல்லது பலவீனம் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. Everyone has some need or some want or some desire. எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு ஆவல், ஒரு தேடல் அல்லது ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்கள் அல்லது நம்முடைய இச்சை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், அது நம்மை மேற்கொள்கிறது. அநேக நேரங்களில் நாம் எவ்வளவு போராடியும் அதை மேற்கொள்ள முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதத்தின்படி எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தோல்வி என்பது அதுதான் கடைசி அல்ல. God always gives a second chance. ஆண்டவர் இரண்டாவது ஒரு சாக்கியத்தை எல்லாருக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So the failure is not final for anybody. எந்த வாழ்வு நிலையில் நாம் வாழ்ந்தாலும், எந்த வயதுடையவராக நாம் இருந்தாலும், failure is not the final. சில நேரங்களில் மனிதன் சொல்றான், ஒரு வாட்டி நீ தோற்று போனாய், இனி உன்னால் வெற்றியே பெற முடியாது என்று பிசாசு மற்றவர்களை மனிதர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே இரண்டாவது சாக்கியத்தை கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லி தெரியுமா? நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். காரணம் என்ன? அவனை தூக்கிவிட ஆண்டவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலினுடைய சந்ததி அது நீதிமானின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீதிமான் என்பவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றுவதற்காக இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசித்த நாளிலே நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்பனா பிரியமானவர்களே, வீழ்ச்சி என்பதோ தோல்வி என்பதோ முடிவு அல்ல. திரும்பவும் நாம் எழுந்து நிற்க, திரும்பவும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அவன் ஒரு பெரிய கோலியாத்தை மடங்கடித்து ஒரு பெரிய யுத்த வீரனாக காணப்பட்டான். அவன் ஒரு தேசத்தை அவன் என்ன செய்தான், ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு ராஜாவாக மாறினான். மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற பெயரை பெற்றான். வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற பெயர் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட தாவீதின் குமாரன் என்கிற ஒரு அங்கீகாரம் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இயேசு ஏறக்குறைய பல சந்ததிகளுக்கு பிறகு இயேசு பூமியில் வந்தாலும் அவரை அழைக்கின்ற அழைப்பு மொழியாக தாவீதின் குமாரன் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே தாவீது எல்லா காலகட்டத்திலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அவன் இருக்கிறவனாக காணப்பட்டான். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாவீதை அநேக நேரம் மேற்கோள் காட்டுகிறதையும், தாவீதின் வாழ்க்கை புதிய ஏற்பாட்டினுடைய பக்கங்களில் எழுதப்பட்டதும் மாத்திரமல்ல, இயேசுவினுடைய சந்ததியில் தாவீது நடு மையத்தில் இருக்கிறதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம முதலாவது தாவீதின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது தாவீதினுடைய தோல்வி என்ன காரணம், ஏன் தாவீது முதலாவது தோற்று போனான்? ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். வேதவசனம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவர் அவனுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்படி நன்மைகள் எல்லாம் பெற்ற ஒரு மனிதன் ஏன் தோற்று போனான்? முதலாவது நாம் அதை சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நான் சொன்ன வண்ணமாக தாவீதை குறித்து சொல்லும் போது நாம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் பாவத்தில் விழும்போது அவனுக்கு 50 வயதுடையவனாக இருந்தான். அவன் எருசலேமில் இருந்தான், ஒரு ராஜாவாக இருந்தான், நல்ல உயர்ந்த மலை மேட்டில் உள்ள அரண்மனையில் அவன் தங்கி இருந்தான். மாத்திரமல்ல, அவனுக்கு பிள்ளைகளும் மனைவிகளும் அதிகமாக இருந்தார்கள். அவனிடத்துல பலன் உள்ள யுத்த வீரர்கள் அவனிடத்தில் இருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவன் எல்லாவற்றையும் பெற்றவனாக இருந்தான். யுத்தத்தில் அநேக யுத்தங்களில் வெற்றியை தனக்காக தன் தேசத்திற்கு தேடுகிறவனாக இருந்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் நடுவில், அவன் உயர்த்தப்பட்ட அந்த உயர்வின் நடுவில் அவன் ஒரு காரியம் செய்தான். பச்சைபாலுடன் ஒரு தவறான உறவில் தன்னை இணைத்துக் கொண்டான். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் ஒரு மனிதருக்கு எல்லாவற்றை கொடுத்த பிறகும், ஒரு மனிதர் எல்லாவற்றை அனுபவிக்கின்ற காலகட்டத்திலும் பாவத்தில் விழ முடியும். ஒருவேளை யாரா சொல்லலாம், நான் பாவத்தில் விழ முடியாது என்று சொன்னால் அது தவறு. ஏனென்று சொன்னால் இங்கே பாவத்தில் விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இங்கே தாவீதின் வாழ்க்கையில இன்னும் சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே தாவீது அவன் தன் உயர்வுகளின் நடுவில் இந்த ஒரு தவறு அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவனுடைய தோல்விக்கு காரணம்? வாசியுங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 11 அதிகாரம் முதல் வசனம்.
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோடையும் கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும்
முதல் காரியம், தாவீதினுடைய வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்துல யுத்தத்திற்கு ஒரு ராஜா ஒரு தேசம் போகும் பொழுது யுத்தத்தின் மத்தியஸ்தராக ராஜா கடந்து போவார். இப்ப இருக்கிற வண்ணமாக அந்த நாட்கள் யுத்தம் நடப்பதில்லை, எனவேதான் ராஜாக்கள் அந்த யுத்தத்திலே இருப்பாங்க. ஆனா தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் யுத்தத்திற்கு மற்றவரை அனுப்பிவிட்டு அவன் போகவில்லை. முதலாவது காரியம், அவனுடைய அசதியான அவனுடைய வாழ்வு நிலை அல்லது ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையை அவன் தனக்குரியதாக வைத்திருந்தான். ஏன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த யுத்தத்தில் ராஜா உடன் இருக்கும் பொழுது அந்த யுத்தமானது எல்லாரையும் ராஜா என்ன செய்வார், கவனிப்பார், எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார், எல்லாரையும் அவர் என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாய் ஒருவேளை பலவீனப்பட்டவன் யார் என்பதை அவர் நடத்தி மக்களோடு கூட உடனுக்குடன் பேசிக் கொண்டே இருப்பார். இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இங்கே தாவீது அந்த யுத்தத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யுத்தத்தை அவன் என்ன செய்யவில்லை, அசதியாக அவன் நினைக்கிறான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், இந்த யுத்தத்தில் வீரர்கள் எல்லாம் போகட்டும், நான் என்ன என்னை வைத்து என்ன செய்ய போகிறாள் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, முதலாவது காரியம் அவனுடைய அசதி. அசதியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 2:4 புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அசதியாகிறாதேயுங்கள், ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய கிரியைகளை செய்கிறோம். 2 ராஜாக்கள் 29:11 வசனத்திலே பார்க்கிறோம், அசதியாகிறாதேயுங்கள். எரேமியா 48:10 சொல்கிறது, அசதியானவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. அசதியான நிலை நம்மையும் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பையும் மறக்க செய்கிறது. எந்த ஒரு காரியத்தில் நாம் அசதியாக இருந்தாலும் அசதியானது தோல்வியில் தான் முடிகிறது. அசதி எதை குறித்து நம் எதிலெல்லாம் அசதியாக இருக்கிறோமோ அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மையும் நம்முடைய பலத்தையும் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் குறைவுக்கு நேராய் நடத்துகிறது. எனவேதான் நீதிமொழிகளை பார்க்கும் போது அசதியாய் இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அசதியாக நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் நாம் அசதியாக இருந்தாலும் அது அடுத்த நிலை தோல்விக்குள்ளாக கொண்டு வருகிறது. இரண்டாவது காரியம் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே தாவீதின் வாழ்க்கையில நடந்த காரியம் பாருங்க, மூன்றாவது வசனம், இரண்டாவது மூணு வசன வாசியுங்கள். போதும். இரண்டாவது காரியம் அது தோல்விக்கு மிக முக்கியமாய் பயன்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த அதிகார ஆணவத்தை அவன் என்ன செய்கிறான், அங்கே நடைமுறைப்படுத்துகிறவனாய் மாறினான். பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தார், தேசத்துல உயர்ந்த இடம். அதை வைத்துக் கொண்டு அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, அங்கே தன் வீட்டின் உப்பரிகையின் மேல் இருந்து தூரத்திலே ஒரு ஸ்திரீ அங்கே ஸ்நானம் பண்ணுகிறாள், அவளை பார்த்து உடனே அவளை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த நாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தோல்வி வருகிறது. இங்கே தாவீது ஒருவேளை ராஜாவாக இருந்தான், ஆண்டவர் அவனிடத்தை கேட்கிறார், நீ என்கிட்ட கேட்டிருந்தால் நான் இன்னும் அதிகமாய் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் அவன் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான். ஒருவேளை அதிகார ஆணவம் அவனிடத்தில் இருந்தது. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், உடனடியாக அவள் யார் என்று விசாரிக்கிறான், உடனடியாக தன் வேலையாட்களை அனுப்பி அவளை கொண்டு வர சொல்லுகிறான், தன்னுடைய அரண்மனையில் வைத்து அவரோடு தவறு செய்கிறான். மாத்திரமல்ல, அந்த தவறினால் அவன் என்ன செய்கிறான், அந்த பாவத்தை செய்வதை அவன் ஒரு கஷ்டமாய் அல்லது ஒரு அதை துணிகரமான ஒரு காரியம் என்பதை நினைக்கவில்லை. தேவன் அவனுக்கு நான் சொன்ன வண்ணமாய் ஆண்டவர் அவனுக்கு குடும்பத்தை கொடுத்திருந்தார், பிள்ளைகளை கொடுத்திருந்தார், அநேக உயர்வுகளை கொடுத்திருந்தார், அநேக நன்மைகளை கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ அதை என்ன செய்கிறான் என்று சொன்னால் இழந்து விட்டான். மூன்றாவது காரியம் அவனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தன் நிலையை அவன் மறந்தவனாக செயல்படுகிறான். தான் யார் என்பதை அவன் மறந்து விட்டான். ஒருவேளை அதிகாரத்தை பயன்படுத்தும் போது பாருங்க அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒன்று அவன் அந்த ஸ்திரீயை அவன் என்ன செய்கிறான், அங்கே அவளோடு கூட தவறான உறவு வைக்கிறான். மாத்திரமல்ல, தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அங்கே அவளை கொண்டு வர சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவளுடைய புருஷனை அவன் கொலைக்கு நேராய் நடத்துகிறான், கொலை செய்கிறான். ஒருவேளை அவன் அவனுடைய வாழ்க்கையில் வந்த பாவத்திலே அவன் தன் நிலையை மறந்ததினால் இச்சை வந்தது, இச்சைக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், கொலை செய்கிறவனாய் மாறினான். மாத்திரமல்ல, தேவன் அவனுக்கு தந்த பொறுப்பை மறந்தவனாய் மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அசதியான ஒரு சூழ்நிலை, இரண்டாவதாக நாம் பார்த்தோம் அதிகார ஆணவம் அவனிடத்தில் இருந்தது, மூன்றாவது தன் நிலையை மறந்தவனாக வாழ ஆரம்பித்தான். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை சூழலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் அதை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவம் நம்மை மேற்கொள்கிறது. அப்போ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தாவீதின் வாழ்க்கையில் பாவம் வருவதற்கு அவன் என்ன செய்கிறான், அசதியாக அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணுகிறான், தன் நிலையை மறந்தான், அவன் பாவத்தில் விழுந்தான். இரண்டாவது காரியம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தாவீதின் வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் I said in the beginning, God always gives second option. இரண்டாவது சாக்கியத்தை கர்த்தர் உருவாக்குகிறார், இரண்டாவது சூழ்நிலையை கர்த்தர் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். என்ன நடந்தது பாருங்கள், 2 சாமுவேல் 11 அதிகாரம் 27 வசனம்.
அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்கே தாவீதின் வாழ்க்கையில் தேவனுடைய ஈடுபாடு, அல்லது தேவன் எப்படி அவனிடத்தில் என்ன காரியம் செய்கிறார் பாருங்கள். ஆண்டவருக்கு அது பொல்லாததாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை பாவம் என்பது நம்மை மாத்திரமல்ல, நம்மை படைத்த தேவனையும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அவருடைய பார்வைக்கு நேராக அது வெளியரங்கமாய் மாறுகிறது. ஒருவேளை இந்த மூன்று நிலைகளில் அந்த தாவீதினுடைய பாவத்தை நாம புரிந்து கொள்ளலாம். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று, he had a illegal relation, ஒருவேளை தவறான ஒரு உறவு. இரண்டாவது, he killed her husband, அவருடைய புருஷனை அவன் கொன்று போட்டான். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த செய்த பாவத்துடைய விளைவாக ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையும் மரித்து போகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, முதலாவது காரியம், இட் வாஸ் ஈவில் இன் காட்ஸ் சைட், தேவனுடைய பார்வையில் அவன் செய்தது பாவமாக பொல்லாப்பாக இருந்தது. எவ்ரி சின் இஸ் ஈவில் இன் தி சைட் ஆஃப் காட். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம், இதனால நான் நடந்தது, இது இப்படி நடந்தது என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பொல்லாப்பு உள்ளது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை நினைப்பூட்டுகிறார். நாம் செய்த காரியங்கள் தவறாய் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்ம செய்கிற நன்மையையும் தேவன் கனப்படுத்துகிறார், தீமையையும் தேவன் சுட்டி காட்டுகிறார். ஒரு மனிதன் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிற தேவன், நாம் தவறு செய்கிற பொழுது இது தவறு என்று சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து இவன் நினைத்தால் இதை மறைத்து விடலாம், நான் ஒரு பெரிய ராஜா, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று நினைத்தான். ஆனால் பிரியமானவர்களே, உலகமும் உலகத்தில் உள்ளவருடைய கண்களுக்கு முன்பாய் மறைக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் கடவுளுடைய பார்வையில் மறைவாக இருப்பது இல்லை. Because nothing is hidden in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவன் செய்த அடல்டரி, அவன் செய்த கொலை, அவன் செய்த எல்லா தவறுகளும், அவன் இருதயம் கடினமாக்கப்பட்டதையும் தேவன் அறிக்கையாக சொல்லுகிறார். ஒருவேளை அவன் என்ன செய்தா பாருங்க, தன்னுடைய வீட்டின் தன்னுடைய வேலையாளை வேலைக்காரனை அனுப்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனை ஜோப் அனுப்பி அவனை கொலை செய்ய அவன் திட்டம் போடுகிறான். தன் பாவத்திற்கு, தன் பாவத்தை மூடுவதற்கு தன்னுடைய யுத்த வீரனை, இன்னொருவனை என்ன செய்கிறான், பலிகடாவாக மாற்றுகிறான். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆண்டுடைய பார்வைக்கு முதலாவது எந்த ஒரு காரியமும் மறைவாக இருப்பது இல்லை. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுது வேண்டுமென்றாலும் தோல்வியோ அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் ஒரு மனிதன் பாவத்திற்குள் விழலாம். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஏனென்றால் வீழ்ச்சி என்பது யாருக்கும் வந்துவிடும். ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, ஆண்டவர் அந்த பாவம் செய்த மனிதனை எப்படி பார்க்கிறார். ஆண்டவர் பாவம் செய்தவர் யாராக இருந்தாலும் God looks in a same form. ஒரே நிலையில் தான் பார்க்கிறார். அவன் ராஜாவாக இருந்ததினால் ஆண்டவர் அவனுக்கு தனியா ஒரு எக்ஸ்ட்ரா கிரேஸ் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய பார்வையில் யார் பாவம் செய்தாலும், எந்த பாவம் செய்தாலும் அது ஒரே நிலையில் தான் எண்ணப்படுகிறது. எனவேதான் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய உலக பிரகாரமான பதவிகளோ, நம்முடைய உலக பிரகாரமான பொறுப்புகளோ ஆண்டவருடைய பார்வையில் செல்லுபடி ஆவதில்லை. அவன் ஒரு ராஜா, ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினான், தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டான். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது தேவன் நீ செய்தது பாவம் என்று சொல்லுகிறான். நாம ஒரு சில காரியங்களில் நாம் நமக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னால் ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருப்போம், நமக்கு பிடிக்காதவர்கள் என்று சொன்னால் இன்னொரு நியாய தீர்ப்பு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நியாய தீர்ப்புகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு அளவிடுகிறவர். அவருடைய அளவுகோலில் எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். அதே போல ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், God sent a reminder, நாத்தான் வேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவரை அவரை அறிந்து கொள்வதற்கு அல்லது அவரண்டை மனிதன் திரும்புவதற்கு God always sent people. இன்றைக்கு ஆண்டவர் வேத வசனத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார், தேவ ஊழியர்கள் வழியாய் பேசுகிறார், நமக்கு சில அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்கள் வழியாய் பேசுகிறார், சில நேரங்கள் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் பேசுகிறார். சோ ஆண்டவர் அனுப்புகிறார். பிசுகள் பிரியமானவர்களே, God also gives his grace. அவர் கிருபையை தந்து ஆண்டவர் பேசுகிறார். நாத்தான்வேல் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், வாசியுங்கள். 12 அதிகாரம் முதல் வசனம். பெரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் நாத்தான்வேலை அனுப்புகிறார். அவன் ஒரு சின்ன உதாரணமாக தாவீதோடு கூட பேச ஆரம்பிக்கிறான், ஒரு ராஜா. ஆனால் இப்போ தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறான். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பெரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆட்களை அனுப்பி, God wants you and me to realize who we are. நாம் யார் என்பதை உணர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உணர்த்ததில் அடையாளம் தான் இந்த ப்ராஃபட் போய் பேசுகிறான். ப்ராஃபட் போய் அவனை நினைவுபடுத்துறான், என்ன நடந்தது என்று சொல்லி. 12:7-8 வசனங்கள் வாசியுங்கள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, பாருங்கள், நீயே அந்த மனிதன். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அவன் இடத்துல பேசுகிறார் பாருங்க. நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உன்னை சவுளுடைய கரத்திற்கு தப்புவித்தேன், உன்னை நான் இவ்வளவு காலம் நடத்தி வந்தேன், நிறைய உனக்கு தேவையானதை கொடுத்தேன். ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன்னும் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன், ஆனால் நீயோ உன் விருப்பத்தின்படி தவறு செய்தாயே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பொல்லாப்பான காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்தாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் பாவத்திற்கு மனிதன் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன சொன்னால், தேவன் நமக்கு தந்தவைகளை மறக்கின்ற ஒரு நேரம். நம்ம கிட்ட ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை மறக்கின்ற பொழுது நாம் பாவத்தில் விழுகிறோம். இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கேட்டிருந்தால் நான் உனக்கு தந்திருக்க மாட்டேனா, ஏன் நீ இந்த பொல்லாப்பு செய்தாய்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் God always reminds what is our real condition is. நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நமக்கு ஆண்டவர் தந்த குடும்பம், பிள்ளைகள், வேலை ஸ்தலம், திருச்சபை, ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் இவ்வளவுதான் என்றல்ல. நாம் இன்னும் ஆண்டவரிடத்தில் கேட்டால் இன்னமும் தருவோம். ஆனால் தவறான பாதையில் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை அங்கே இது பொல்லாப்பு என்று ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தாவீதை விட்டு வைக்கவில்லை. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, எப்ப நீ செஞ்சது அது பொல்லாப்பு, நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். 3வது தாவீதின் வாழ்க்கையானது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ரிப்பண்டன்ஸ் அண்ட் ரினியூடு லைஃப், மனம் திரும்பதலும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை நிலை. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தாவீதை ஆண்டவர் சந்தித்த இரவு, அவன் பாவம் செய்த இரவில் தான் 32வது சங்கீதத்தை அவன் பாடுகின்றான். வாசியுங்கள், 32 சங்கீதம் 1-2 வசனங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, தாவீது பக்தன் பாவம் செய்த பொழுது அவனுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாய் உடைய ஆரம்பித்தது. அவன் கேட்கிறான், எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, யாருக்கு நான் எவ்வளவோ அடக்கி வைத்த மட்டும் நான் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில மன திரும்புதலின் அங்கே முதல் நிலை அங்கே உருவானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆல்வேஸ் தேர் இஸ் எ பிளேஸ் டு கம் டு God. ஆண்டவர் என்னை வருவதற்கு தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி, இங்கே தாவீதுடைய அழுகையை மூன்றாக சொல்லலாம். ஒன்று, தன்னை உணர்ந்தவனாக அழுகிறான். இரண்டாவதாக, தன் பாவத்தினால் வந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அழுகிறான். என்னை கழுவி அருளும் என்று சொல்லி 51வது சங்கீதத்திலே பாடுகிறான், ஆண்டவரே என்னை கழுவி அருளும். மூன்றாவதாக அவன் அழுகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் திரும்பவும் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும் என்று அழுகிறான். அவருடைய அழுகை மூன்று விதம். ஒன்று, தன் நிலையை உணர்ந்தவனாக. இரண்டாவதாக, அவன் தன் வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்று அழுகிறான். மூன்றாவதாக, ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரும், ஒரு புதிய ஆவியை என்னை சிருஷ்டியும் என்று அழுகிறான். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the confession is always talks about first we are called to acknowledge, second we are called to give up, அதாவது அதை மறைக்காமல் ஆண்டவரை நான் விட்டுவிடுகிறேன் என்று விட்டுவிடுகிற ஒரு அனுபவம். மூன்றாவதாக பார்க்கிறோம், அதை மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு புதிய உற்சாகம் அல்லது புதிய வாழ்வு நிலையை தேடுகிற ஒரு நிலை அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் அதுக்கு என்ன செய்தார் தெரியுமா? அவனை மன்னித்தார், அவன் பாவத்தை மூடினார். ஆண்டவர் அதை நிரந்தரமாக நான் இனி நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனண்டை வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனண்டை மாத்திரமே ஒருவன் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக மாத்திரமல்ல, இதற்கு அப்புறம் நான் அதை நினைவு கூற மாட்டேன் என்று சொல்கிறேன். ஆனால் அநேக நேரங்களில பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்மை நினைவுபடுத்துவான், நீ அவ்வளவு பெரிய தப்பு செய்தவன், ஆனால் தேவன் அவர் மன்னித்து அதை மறந்து விடுகிறவராய் இருக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்து கொண்டான். மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 11:28 சொல்லும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 23:14 சொல்லும் பொழுது, God wants to keep his people clean. நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்கள் நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். அப்போ மனம் திரும்புதல் பரிசுத்தத்தை உருவாக்குகிறது. பரிசுத்தத்தின் நடுவில் தேவன் உலாவுகிறார். முதலாவது காரியம் நாம் பார்க்கிறோம் அங்கே, தாவீதின் வாழ்க்கையில ஒரு மனம் திரும்பின ஒரு அழுகை அவனில் வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லெந்து நாட்களில் நீங்களும் நானும் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்குள்ளாக நம்மை நிலைநிறுத்தி, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஒரு அழுகை அவசியமாக இருக்கிறது, ஒரு மனம் திரும்புகின்ற ஒரு ஜபம் அவசியமாக இருக்கிறது, ஒரு புதிய ஆவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒருவன் மனம் திரும்பி வரும் பொழுது எதை கொடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, முதலாவது He restores God. தேவன் திரும்பவும் நம்மோடு கூட புதிய உறவுக்குள் வருகிறார். We get a new relationship. ஒரு புதிய உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுகிறது. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய ஆத்மாவை நிரப்புகிறது. 32வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலால் என் எலும்பு உலர்ந்து போயிற்று. அது மாத்திரமல்ல, சொல்றான், இரவும் பகலும் என் மேல் உன் கை பாரமாக இருந்ததினால் என் சார உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. அப்ப நான் என்ன செய்தேன்? என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அப்போது என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்குள்ளாக புதிய ஆறுதலை கொண்டு வரும். இட் பிரிங்ஸ் அ நியூ கம்ஃபர்ட் ஃப்ரம் காட். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய புதிய ஜீவனை நமக்கு தருகிறார், புதிய வாழ்வை ஆண்டவர் தருகிறார், புதிய நம்பிக்கை உருவாகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற மகிழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்கிறோம். We enjoy the real joy of the Lord. ஆண்டவருக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை தேவன் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது தேவனை திரும்பி மனம் திரும்பினால், தேவன் தாவீதை குறித்து சொல்லும்போது, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெலந்து நாட்களில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், God gives second chance. இரண்டாவது சாட்சியம் ஒன்று இருக்கிறது. பாவம் முற்றுப்புள்ளி அல்ல. பாவம் செய்தவன் பாவத்தோடு கூட வாழ்க்கையை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் புதிய வாசலை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு திறந்து கொடுக்கிறார். அதில் நம்ம மன்னிப்பை பெறுகிறோம், சமாதானத்தை பெறுகிறோம், புதிய உறவை பெறுகிறோம், புதிய வாழ்வின் நம்பிக்கை பெறுகிறோம். மாத்திரமல்ல, அவருடைய கிருபைகளாக நிரப்பப்படுகிறோம். ஒருவேளை தாவீதின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற உண்மை இதுதான். தாவீது பாவத்தில் விழுந்தான், ஆனால் அவன் பாவத்திலே அவன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை. அவன் தேவனை திரும்ப வருகின்றான். இந்த காலங்களில் நாம் தேவனை விட்டு ஒருவேளை தூரம் போனவர்களாக இருந்தால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனை திரும்புவோம். கர்த்தர் நம்மை இந்த காலங்களில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.